الحمد لله، الحمد لله الذي خلق السماوات والأرض وجعل الظلمات والنور، ثم الذين كفروا بربهم يعدلون. وهو الله في السماوات وفي الأرض يعلم سركم وجهركم ويعلم ما تكسبون. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تبارك وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. وكلنيتم غلبنا الله وإفادتم الحمد لله. صلاة وسلام அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அனுமனுவாக பின்பற்றிய உத்தமர்களான ஸஹாபாக்கள், அவர்களை உயர்ந்த தாபிஊன்கள், தபஊத் தாபிஈன்கள், இறுதி நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய ஏவர்கள் விலக்கல்களை ஏற்கும் விலகியும் வாழக்கூடிய உண்மையான விசுவாசிகள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் மிகவும் உண்டாகட்டும். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நபியார்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நிலைமையிலும் நம்மை படைத்த அல்லாஹ்வை மாத்திரம் அன்றி பயந்து தக்வாவுடன் வாழுமா. தனிமையிலும் கூட்டிலும் உள்ளூரிலும் வெளியூரிலும் இரவிலும் பகலிலும் தனக்கு அறிமுகமானவர்களுக்கு முன்னிலையிலும் அறிமுகமற்றவர்களுக்கு மத்தியிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் என் உணர்வுகளை என் உள்ளத்தின் ஊசலாட்டங்களை அல்லாஹ் துல்லியமாக அறிகிறான், அவற்றை பதிவு செய்கிறான். அவற்றை பற்றி நாளை கியாமத்துடைய நாளில் மனித கோடிகளுக்கு முன்னால் நிறுத்தி வைத்து என்னிடம் கேள்வி கணக்குகள் கேட்க இருக்கிறான், விசாரிக்க இருக்கிறான் என்பதை மனதில் கொண்டு அல்லாஹை மாத்திரம் அஞ்சி வாழுமாறு முதற்கம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசூலியத்தும் நசீஹத்தில் செய்து கொள்கிறேன். அருமையானவர்களே, அல்லாஹின் நடிகார்கள் மிக சிறந்த அல்லாஹுடைய அருட்பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அல்லாஹுடன் இருக்கக்கூடிய மிகவும் உயர்ந்த மிகவும் புனிதமான விலை மதிப்பற்ற மிகப்பெரும் ஒரு சொத்து, மிகப்பெரும் ஒரு செல்வம், மிகப்பெரும் ஒரு பாக்கியம் இது. லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அல்லாஹுடன் நான் எங்களுடைய உறவுக்கான ஒரு சந்தர்ப்பமான இஸ்லாத்தி அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தை ஒரு சமூகத்திற்கு அல்லது அல்லாஹுடைய ஷரீஅத்தை பொதுவாக இஸ்லாம் இஸ்லாத்துக்கு முன்னால் வந்த மார்க்கங்கள், குர்ஆன் குர்ஆனுக்கு முன்னால் வந்த வேதங்கள், சுகப்புகள், அல்லாஹுடைய கட்டளைகள், அல்லாஹுடைய ஷரீஅத், மனிதர்களுக்காக வேண்டி அல்லாஹ் இறக்கி வைக்கக்கூடிய நெறிமுறைகள், வாழ்க்கை முறைகள் இருக்கின்றதே, ஒரு சமூகத்தை நசுக்குவதற்காக, ஒரு சமூகத்தை பின்னடைய செய்வதற்காக, அல்லது ஒரு சமூகத்தின் நிம்மதியை குலைக்க செய்வதற்காக அல்லாஹ் அருளக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை கிடையாது. குர்ஆனில் ஷரீஅத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, தீனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார்: ما انزلنا عليك القران لتشقى. நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த குர்ஆனை உங்கள் மீது நாங்கள் இறக்கி வைத்தது நீங்கள் சிரமப்படும் பொருட்கள், வாழ்க்கையில் சோதனைகள், வாழ்க்கையில் பின்னடைவுகள், வாழ்க்கையில் விரக்தி, வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு என்பதை நீங்கள் காணுவதற்காக வேண்டியது. இந்த குர்ஆன் உங்களுக்கு வாழ்க்கையின் லட்சியத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒன்று, வாழ்க்கையின் உண்மையை உங்களுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒன்று, வாழ்க்கைக்கு ஒரு விடியலாக வந்த ஒன்று,
இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது وان هذا صراطي مستقيما فاتبعوه இது என்ன அடைவதற்கான நேரான வழி, இது என்ன அடைவதற்கான வழி, என் பொருத்தத்தை பெறுவதற்கான வழி, என் அன்புக்கு நீங்கள் பாத்திரமாகுவதற்கான வழி, வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் வாழ்க்கையில் சிறப்புகளையும் வாழ்க்கையில் செழிப்புகளையும் காண்பதற்கான வழி. பத்தவையோ இதை நீங்கள் பின்பற்றுங்கள், வலா தத்தவையோ சோல் ஏழைய குறுக்கு வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், நீங்கள் உங்கள் லட்சிய பாதையை விட்டு நீங்கள் நகர்ந்து விடுவீர்கள், உங்கள் வாழ்க்கை அடைய வேண்டிய இலக்குகளை நீங்கள் தவறவிடுவீர்கள். இந்த குர்ஆனை பின்பற்றும் சமூகம், குர்ஆனை பெற்ற சமூகம், இவர்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன? அல்லாஹ் இதை பற்றி சொல்கிறான், இந்த குர்ஆன், இந்த ஷரீஅத், இந்த இஸ்லாம், இது அல்லாஹ்வினால் அறிமுகப்படுத்தப்பட்டது. يهدي به الله من اتبع رضوانه سبل السلام நிம்மதிக்குரிய காதிக்குரிய வழிகளை இறைவனின் பொருத்தத்தை லட்சியமாக வைத்து இந்த குர்ஆனை பின்பற்றும் சமூகத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த சமூகத்தின் வாழ்க்கையின் லட்சியம் அல்லாஹ்வின் அன்பை உலகில் சம்பாதிப்பது, அல்லாஹ்வின் அன்புக்கு பாத்திரமானவர்களாக தம்மை ஆக்கிக் கொள்வது. எவருடைய வாழ்க்கையின் லட்சியம் இறைவனின் பொருத்தமோ அல்லாஹ்வின் பொருத்தமோ, நாம் மரணிக்கும் பொழுது அல்லாஹ்வின் மூலமாக வரவேற்பதற்காக வேண்டி வாழவர்களை உலகிற்கு அனுப்பி வைக்கப்பட்டு கபர் வரும் வரைக்கும் அவர்கள் இரு மரங்களிலும் பாதையின் இரு மரங்களிலும் வரிசையாக நின்று எங்கள் உடலை எங்கள் ஜனாதாவை கபரில் ஒப்படைக்கும் வரைக்கும் அவர்கள் வரவேற்க காத்திருக்க வேண்டும். அந்த கபரும் அந்த மன்னரையும் எங்களை வரவேற்று எங்களுக்கு வாழ்த்து சொல்லி எங்களுக்கு சலாம் சொல்லி அந்த மன்னரை எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்கிருந்து சந்தோஷமான நிரந்தர வாழ்க்கையை அவன் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை யார் லட்சியமாக கொண்டு வாழ்கிறாரோ, இது வாழ்க்கையின் லட்சியம், இதை யார் லட்சியமாக கொண்டு வாழ்கிறாரோ, இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இஸ்லாத்தின் மூலமாக சுகுதர்சலா, நிம்மதிக்கு நிறைவுக்கு அமைதிக்கு சாந்திக்கான சகலவித வழிகளையும் அல்லாஹ் காண்பித்துக் கொடுக்கிறார். இவர்களின் வாழ்க்கையில் இருந்த ஒரு பகுதியிலிருந்து பிரகாசமான வெளிச்சமான தெளிவான ஒரு பகுதிக்கு அவர்களை எல்லாம் மாற்றுகிறான், கொண்டு சேர்க்கிறான். ஜாகிரியத்தில் இருக்க இந்த குர்ஆன் அவர்களுக்கு வெறும் ஒரு குர்ஆனாக இல்லை, ஒரு வெடியலாக வந்திருக்கிறது, அவருடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யது, மக்களால் ஏறிட்டும் பார்க்கப்படாத மதிக்கப்படாத ஓரம் கட்டப்பட்ட ஒரு சமூகம். ஆனால் அவர்களை எல்லாம் மனித சமூகத்துக்குரிய முன்மாதிரிகளாக, வழிகாட்டிகளுக்குரிய முன்மாதிரிகளாக, தக்வாவுக்குரிய சின்னமாக, உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்பட்டு உள்ளம் பண்படுத்தப்பட்டு உள்ளம் சோதிக்கப்பட்ட தக்வாவுக்குரிய ஈமானுக்குரிய சுவர்க்கத்துக்குரிய ஒரு சுவர்க்கத்துக்குரிய முன்மாதிரியாக இந்த குர்ஆனின் மூலமாக அவர்களை எல்லாம் உயர்த்தினார். وَكُنْتُمْ عَلَى شَفَا حُفْرَةٍ مِّنَ النَّارِ فَأَنقَذَكُم مِّنْهَا نَرَكَ بِيَمْبِرِنْدَ سَمُوْهَمَ وَرْجَلِ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள், இந்த இஸ்லாம் இந்த குர்ஆனின் மூலமாக உங்களை நாங்கள் அந்த நரகத்தை விட்டும் பாதுகாத்தோம். கண்ணியமானவர்கள், இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் فَمَنِ اتَّبَعَ هُدَايَ فَلَا يَضِلُّ وَلَا يَشْقَى என்னுடைய இந்த வழிகாட்டலை யார் பின்பற்றுகிறாரோ அவர் வாழ்க்கையில் சிரமப்படுவதும் கிடையாது, வாழ்க்கையை வெறுப்பது கிடையாது, வாழ்க்கையை விரட்டி காணுவது கிடையாது, அவன் வழிபடுவதும் கிடையாது. என்னுடைய இந்த குர்ஆனை என்னுடைய இந்த நேர்வழியை யார் வாழ்க்கையின் லட்சியமாக வைத்து பின்பற்றுகின்றார்களோ அந்த சமூகத்துடைய வாழ்க்கையில் பயம் இருக்க மாட்டாரே, அச்சம் இருக்க மாட்டாரே, அவனுடைய வாழ்க்கையை கவலை கைதெறும் இருக்க மாட்டார். கண்ணியமானவர்களே, இன்றைய இஸ்லாமிய சமூகம்
இந்த வசனங்களை எல்லாம் ஓரை காட்டும் பொழுது, இல்லையே நான் அப்படி ஒன்றையும் கண்டது கிடையாது. இன்று இஸ்லாமிய உலகத்தில், இஸ்லாமிய உலகத்துக்கு ஒரு எழுச்சி கிடையாது, முன்னேற்றம் கிடையாது, வரவேற்பு கிடையாது. இஸ்லாமிய சமூகத்தில் நாடுகள் அனைத்திலும் போர், அது தீயாக பட்டியறியும் ஒரு காலம். முஸ்லிம் என்றவனுக்கு ஒரு மரியாதை இல்லாத காலம். இஸ்லாத்தை இலட்சியப்படுத்தக்கூடியவன் அவன் கொச்சைப்படுத்தக்கூடிய காலம். எங்கே இஸ்லாத்துக்குரிய மலர்ச்சி? எங்கே இந்த இஸ்லாம் எங்களுக்கு தேவைப்படுகிறது? எங்கே இஸ்லாம் எங்களை முன்னேற்ற பாதை எங்களை கொண்டு சேர்க்கின்றது? பேசாவிட்டாலும் உள்ளத்தில் ஒரு கேள்விக்குறியை நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த இஸ்லாமிய வாழ்வன் வைத்திருக்கிறார். இந்த இஸ்லாமிய வளரும் தலைமுறை தன் உள்ளத்தில் இந்த கேள்வியை வைத்திருக்கின்றது. அவன் நாவால் உச்சரிக்காவிட்டாலும் அவன் வாழ்க்கைகளை வெளிப்படுத்துகிறான். ஏன் தன்னை ஒரு இஸ்லாமியனாக வாழ்ந்து, ஒரு தன்னை இஸ்லாமியனாக அடையாளப்படுத்துவதில் அவன் வெட்கப்படுகிறான், கூச்சப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கை, கலாச்சாரம், ஆடை, சிகை, போக்குகள், அவனுடைய வாழ்க்கைக்குரிய முன்மாதிரிகள், அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இருக்கக்கூடிய சில ரசிகர்கள், அது சஹாபாக்களும் கிடையாது, சலஃப் சாலிஹீன்களும் கிடையாது. அது எங்கே ஒரு விளையாட்டு வீரன் அல்லது ஏதோ ஒரு நடிகன் அல்லது யாரோ ஒருத்தர் அவனுக்குரிய வாழ்க்கை நட்சத்திரமாக இருக்கிறான். அவனுடைய உள்ளத்தை பறிகொண்டு இருக்கிறான். அவனுடைய உள்ளத்தில் கவரப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறான். கண்ணியமானவர்களே, காரணம் இஸ்லாமும் இஸ்லாமிய தலைவர்களும் இஸ்லாமிய வரலாற்றை முன்மாதிரிகளில் இருந்த மிக முக்கியமான வீரர்களும் சஹாபாக்கள், சலஃப் சாலிஹீன்கள், தாபிஊன்கள், தபஈன்கள், இவர்களில் எவருடைய வாழ்க்கையும் இன்றைய இஸ்லாமிய வளரக்கூடிய வாலிபரிடத்தில், வளரும் தலைமுறையின் உள்ளத்தில் ஒரு முன்மாதிரியாக, ஒரு நாயகனாக, ஒரு நட்சத்திரமாக உடைய உள்ளத்தில் கிடையாது. காரணம், நான் ஒரு முஸ்லீமாக வாழ்வதால் நான் நிறைய கேவலத்தை சகிக்க வேண்டி வரும். மக்கள் என்னை ஒரு ஓரக்கண் கொண்டு பார்க்க ஆரம்பிப்பார்கள். என்ன செய்வது, நான் ஒரு முஸ்லீமாக வாழ்ந்தேன் என்ற கேள்விகள் இஸ்லாமிய சமூகத்துடைய வீழ்ச்சிக்கு ஒரு பிரதான காரணமாக இருக்கு. கண்ணியமான அல்லாஹ் அருமை சகோதரர்களே, மாலிக் பின் நபி என்ற அல்ஜீரியாவைச் சேர்ந்த ஒரு சிந்தனையாளர், சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர், அவர் சொல்லுகிறார், எதிர்நோக்கிக்கொண்டிருக்கும் அல்லது கண்டுகொண்டிருக்கும் இந்த பின்னடைவுக்கும் வீழ்ச்சிக்குமான பிரதான காரணம் அது இஸ்லாம் கிடையாது, அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்கள் என்பது கிடையாது. இஸ்லாத்தை அவர்களை முதலுக்கு பின்னால் போட்டு, இஸ்லாத்தை விட்டு அவர்கள் முகம் திருப்பி சென்றதன் விளைவு இன்று அவர்களை இஸ்லாம் பழிவாங்கிக் கொண்டிருக்கின்றது. இஸ்லாத்தை மதிக்காத சமூகத்தை இஸ்லாம் பழிவாங்கும் காட்சிதான் இன்று உலகெங்கிலும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது, நடந்து கொண்டிருக்கின்றது. இது அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றினார்கள் என்பதன் விளைவல்ல. நிர்வாகத்தை மதிக்காத ஊர்மகன் சமூகத்தில் மதிக்கப்படுவது கிடையாது. ஆசிரியரை மதிக்காத ஒரு மாணவன் அவனுக்கு வகுப்பறையில் பதிவு பதவிகள் கிடையாது, மரியாதைகள் கிடையாது. அவனை பாடசாலைக்குள் மாணவ தலைவனாகவோ அல்லது வகுப்பு தலைவனாகவோ எந்த அங்கமும் அவனுக்கு கொடுப்பதில்லை. கண்ணி மாணவர்கள், ஊரின், நாட்டின் எல்லா நிர்வாகங்களுக்கும் அதன் அமைப்புகளை மதிக்காதவன் அவனுக்கு சமூகத்தில் மதிப்பு கிடையாது, அந்த இடத்தில் அவனுக்கு மதிப்பு கிடையாது. இஸ்லாத்தை மதிக்காத எங்களுக்கு அல்லாஹ் இடத்தில் என்ன மதிப்பு இருக்கப் போகிறது? அதனால தன் அரபு பாஷையில் அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு மக்பூலாவாகவும் சொல்லப்படுகிறது. அரபு பாஷையில் பொதுவாக சொல்லுவார்கள், ஒரு வழக்க பேச்சாக, ஒரு புழக்க பேச்சாக இருக்கின்றது, இதை அறத்த அந்த அல்லாஹ் உனக்கு உனக்குரிய அந்தஸ்து, உனக்குரிய மரியாதை என்ன என்பதை
அல்லாஹ் இடத்தில் என்ன இருக்கும் என்பதை நீ பார்க்க விரும்பினார். பந்தூர் மாலில்லாஹி அந்த உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய மரியாதை என்ன இருக்கும் இருந்து பார்க்க. அல்லாஹின் வார்த்தை, அல்லாஹின் தேவன், அல்லாஹின் விளக்கல், இதன் மரியாதை உன் உள்ளத்தில் எத்தனை பாரணோ அத்தனை தான் நீ அல்லாஹின் சன்னிதானத்தில் பாரமுள்ளவனாக, மதிப்புக்குரியவனாக, மரியாதைக்குரியவனாக இருக்கிறார். ஐவேளை பாங்கோசை காலுகளை தட்டும் பொழுதும் நான் கடமைப்பட்டவன், அல்லாஹ்வுக்கு முன்னால் கடமைப்பட்டவன், அல்லாஹ்வின் கடமைகளை நிறைவேற்றும் பொறுப்புள்ளவன் என்ற உணர்வு உன் மனதுக்குள் வரவில்லையாக இருந்தால் உன் தேவைகளுக்கு பதிலளிக்கும் பொறுப்பு அல்லாஹுக்கு கிடையாது. நீ அல்லாஹின் பொறுப்பை விட்டு நீங்கி விட்டார். உன் பிரார்த்தனைகளுக்கு பதிலை அல்லாஹிடம் எதிர்பார்க்காது. உன் வேண்டுதல்களுக்கு அல்லாஹிடம் அங்கீகாரம் இருக்க மாட்டார். காரணம், அல்லாஹின் வார்த்தைக்குரிய அங்கீகாரம் இல்லை, அல்லாஹின் ஏவலுக்குடன் எந்த மரியாதையும் கிடையாது. கண்ணியமான அல்லாஹின் அடியார்கள் அருமை சகோதரர்களே, இன்று இஸ்லாமிய சமூகத்தின் திருத்தம், சீர்திருத்தத்தின் அவசியம் இருக்கின்றது. எங்கிருந்து ஆரம்பிப்பது, எந்த இடத்தில் ஆரம்பிப்பது? இன்று நாம் பொதுவாக ஒரு விடயத்தில் சற்று தவறான புரிதலில் இருக்கிறோம். சமூக சேவை என்பது அது சமூக சீர்திருத்தம் என்பதாக விளங்கியிருக்கிறோம். சமூக சீர்திருத்தம் என்பது வேறு, அதற்கான அடிப்படைகள் வேறு, சமூகத்தின் சமூக சேவை என்பது வேறு, அதற்கான அடிப்படைகள் வேறு. சமூக சேவை என்பதற்கு அவன் ஒரு மனிதனாக இருந்தால், மனித நேயமுள்ளவனாக இருந்தால், அவனிடம் செல்வாக்கு இருக்கின்றது, சொத்து இருக்கின்றது, அல்லது வசதி இருக்கின்றது, இவ்வளவு போதும் அவனுக்கு சமூகத்துக்கு நிறைய சேவைகள் ஆற்றலாம். சமூகத்தை பற்றி அக்கறை, ஏழைகள் உண்ண வேண்டும், ஆடை இல்லாதவர்கள் அணிய வேண்டும், தண்ணீர் வசதி இல்லையா அதற்கான ஏற்பாடு நடக்க வேண்டும். சமூக சேவை, இது பணமும் அறிவும் செல்வாக்கும் செல்வமும் இப்படியுள்ள நாலு பேர் செய்தாலும் சமூகத்துக்கு சேவையாற்றலாம். இது பொதுவானது. ஆனால் சமூக சீர்திருத்தம் என்பது இந்த வழியினூடாக வர முடியாது. அது ஷரியத்துடைய அறிவு, அல்லாஹ்வுடைய வாழ்க்கை, இதில் ஆழமான நம்பிக்கையுள்ள ஒரு கூட்டத்தால் சமூகத்தின் திருத்தத்தை, சமூகத்தின் சீர்திருத்தத்தை உண்டாக்கலாம். சமூக சீர்திருத்தம் நவீன வழிகளில் கிடையாது. இன்று நவீன நாகரிகம் என்பது சமூக சீர்கேட்டுக்கான மிக பிரதான புள்ளிகளாக, வாயில்களாக இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, சமூக சீர்திருத்தத்தில் ஷரியத், குர்ஆன், சுன்னா, சலஃபுஸ் ஸாலிஹீன்களுடைய வாழ்க்கை, வாழ்க்கை அல்லாஹ்வின் பொருத்தம் லட்சியமாக இருத்தல் என்பது ஒவ்வொரு குடிமகனுடைய உள்ளத்திலும் ஊட்டப்படுவதன் மூலமாக சமூகத்தின் சீர்திருத்தத்தை உருவாக்கலாம். சமூக சீர்திருத்தங்களில் வாழ்க்கையில் பொய், நாவில் பொய், உள்ளத்தில் கபடம், ஏமாற்றம், வஞ்சகம், பொறாமை, இது எல்லாம் நீக்கப்பட வேண்டும். எங்கிருந்து நீக்குவது? இதற்குள்ள மருந்துகள் எங்கு? கண்ணியமானவர்களே, இது சிந்தனை, ஒரு மனிதனுடைய அறிவு, அது வளர்வதால், வளர்க்கப்படுவதால் மாத்திரம் சமூகத்துடைய இந்த ஒழுக்க கேடுகளை நீக்க முடியாது. சாதாரணமாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள். மனிதன் என்பது ஒரு வாகனத்தை போன்றது. அந்த வாகனத்துடைய முன்னால் இருக்கக்கூடிய அந்த இரண்டு லைட்டுகளையும் போன்றது அறிவு. அது வெளிச்சமிட்டு காட்டுகின்றது நல்லது எது, கெட்டது எது, முன்னால் என்ன இருக்கின்றது. ஒரு வாகனத்துடைய லைட்டுக்கு என்ன வகிப்பாகமோ அதுதான் மனிதனை அறிவிக்கூடிய வகிப்பாகும். வாகனத்தின் வேகத்தை கூட்டவும் குறைக்கவும் அதன் பிஸ்டனுடைய செயல்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கு அதற்கு ஒரு வேறு பகுதி இருக்கின்றது. அதுதான் வாகனத்தை வேகமாக்குகின்றது, அதுதான் வாகனத்தின் வேகத்தை கட்டுப்படுத்துகின்றது. அது லைட்டுடைய வேலை இல்லை, அது வெளிச்சத்துடன் சம்பந்தப்பட்டதல்ல. கண்ணியமானவர்களே, அப்படியாக இருந்தால் மனிதன் என்ற வாகனத்தை இயக்கக்கூடியது எது, அதை கட்டுப்படுத்தக்கூடியது? மனிதன் இந்த வாகனத்தை இயக்கக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய மிக பிரதானமானது ஆத்மீகம், ஈமான், அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. அது ஈமான் என்பது, நம்பிக்கை என்பது, விசுவாசம் என்பது, உள்ளத்துடன் சம்பந்தப்பட்ட இந்த ஆத்மீகம் என்பது அது உலகத்தின் செயல்பாடுகளை மையப்படுத்தியது கிடையாது. உலகத்துடைய அனுபவங்களை மையப்படுத்தியது கிடையாது. உலகத்தின் அனைத்து வார்த்தைகளுக்கும் மேலாக, உலகத்தின் நிறைப்பாடுகள் அனைத்துக்கும் அப்பாலாக அல்லாஹ் என்ற ஒருத்தனுடைய வார்த்தை அவன் விருப்பத்தை முதன்மைப்படுத்துவதற்கான மிக பிரத்யேகமான விடயம் ஈமான். கண்ணியமானவர்களே, இது மனிதனுடைய உள்ளத்தில் உறைய வேண்டும், மனிதனுடைய உள்ளத்தில் ஊற வேண்டும். இந்த ஈமான் மனிதனை செயல்படுத்த வேண்டும். இந்த ஈமானுடைய மிக பிரதானமான பகுதி அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுதல் அல்ல. அல்லாஹ்வை நம்பி இருக்கிறான், கபரை தெரிந்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் ஒருத்தனை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம், கபரம் இருக்கும் என்பதாக தெரிந்து வைத்திருக்கிறோம், கேள்வி கணக்கு இருக்கின்ற என்பதை தெரிந்து வைத்திருக்கிறோம். நன்மைக்கு நன்மை கிடைக்கும் என்பதாகவும் தீமைக்கு தீமை கிடைப்பதாகவும் தெரிந்து வைத்திருப்பதற்கு பெயர் ஈமான் அல்ல. அந்த அறிவு எங்களுக்கு செயல்பட தூண்டு வைக்கிறது. பொய் அது தீமையானது, கலவு தவறானது என்பதை தெரிந்தவன் கலவை விட்டும் பொய்யை விட்டும் தன்னை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இதற்கு பெயர் ஈமான். கண்ணியமானவர்களே, ஜகாத்தை பற்றி அறிந்தவன், தொழுகையை பற்றி அறிந்தவன், அல்லாஹ்வுடைய கடமை என்று தெரிந்து வைத்திருக்கிறான். இந்த தெரிவு மாத்திரமல்ல, இந்த அறிவு மாத்திரமல்ல, இந்த அறிவு அவனை செயல்படுத்துவதற்காக, இந்த அறிவை செயல்படுத்த தூண்டக்கூடிய அந்த பகுதிக்கு பெரியமா எது தூண்டும். ஈமானில் மிக பிரதானமான பகுதி மறைவானவற்றை நம்புதல். கண்ணியமானவர்களே, நாங்கள் மலக்குமாரை நம்பியிருக்கிறோம், வேதங்களை நம்பியிருக்கிறோம், அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோம், சொர்க்கத்தை நம்பியிருக்கிறோம், நரகத்தை நம்பியிருக்கிறோம். இது அடிப்படை. ஒரு மூமினுடைய சாதாரணமாக நாங்கள் சொல்லக்கூடியது, மக்களுக்கு சென்றால் அல்லது பள்ளிக்கூடத்துக்கு சென்றால் அல்லது 4-5 வயதுக்குரிய குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் இது. ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வ கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா வல் பஅத் பஅதல் மௌத். இது நாவால் ஒரு கிளிப்புள்ளை பாடுவதை போன்று பாடி தெரிந்து வைத்திருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம் என்று மனநிலை வடைவதற்கான இடம் அல்ல. இது வாழ்க்கையினை செயல்படுத்தக்கூடிய மிக பிரதானமான பகுதி. குரானை பற்றி பாருங்கள், சரித்திரங்களை பற்றி பாருங்கள். இஸ்லாமிய சமூகம் அல்லாஹ்வின் மூலமாக ஷரியத்துகள் கொடுக்கப்பட்ட சமூகத்தில் எந்த அளவுக்கு ஆத்மீகத்தை உறுதி இருந்ததோ, ஆத்மீக உறுதியாக அதில் ஊழல் உள்ளவர்களாக அந்த சமூகம் இருந்தார்களோ, அந்த அளவுக்கு அந்த சமூகம் உயர்ந்தார்கள், மேலோங்கினார்கள். இறைவனுடனான எங்களுடைய உறவு, அல்லாஹ்வுடனான எங்களுடைய உறவு, அதன் நெருக்கம், இதுதான் எங்களை பாதுகாக்கும். உலகம் அல்ல, உலகம் கைவிட்டு செல்லக்கூடிய ஒன்று. குர்ஆனை பிறக்குங்கள். இந்த சமூகத்தை நாங்கள் பொதுவாக எந்த பகுதிக்கு சென்றாலும் பள்ளியில் தொழுகையாளர்களின் குறை, ஜும்மாவுக்காக வேண்டி மாத்திரம் வரக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அல்லது தொழுகிறார்கள் வீட்டில் தொழுகிறார்கள் என்றெல்லாம் நிறைய நிர்வாகத்துடைய கவலையும் அதுதான், உலமாக்களுடைய கவலையும் அதுதான், சில புத்திஜீவிகளுடைய கவலையும் அதுதான், நலன் விரும்பிகளுடைய கவலையும் அதுதான். ஆனால் இதை செயல்படுத்தாமல் இது இந்த தவறுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் யாரும் தொழுகையை பற்றி தெரியாது, தொழுகை கடமை என்ற அறிவு கிடையாதவர்கள், அல்லது அவர்கள் யாருமே பாடசாலைக்கு வெயிலுக்கும் ஒதுங்காதவர்கள், மழைக்கும் ஒதுங்காதவர்கள், அப்படி அல்ல. நன்று படித்தவர்கள், எழுத வாசிக்க தெரிந்தவர்கள். இப்படி இருக்கும் இந்த பலகையும் காரணம் என்ன? இஸ்லாம் என்பது அறிவால் செய்யப்படக்கூடிய ஒன்றல்ல, அல்லாஹ்வுடைய அச்சத்தம். குர்ஆன் சொல்லுகின்றது, வஇன்னஹா லகபீரா இல்லா அலல் காஷிஇன். இந்த தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது சூரா பக்ராவில் அந்த தொழுகை மிக பாரமாக இருக்கும். தவிர அல்லாஹை அஞ்சியவர்களை தவிர, அல்லாஹை அஞ்சுதல் என்றால் குர்ஆனும் நானும் நீங்களும் தமிழ் வார்த்தைகளை புரிவதன் அர்த்தம் அல்ல. குர்ஆன் குர்ஆனுக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது, குர்ஆனை புரிய வேண்டிய ஒரு முறை இருக்கின்றது. குர்ஆன் சொல்லுகிறது அவர்கள் யார்? الذين يظنون انهم ملاقو ربهم وانهم اليه راجعون. அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம், ஒரு நாள் மரணிக்க இருக்கிறோம் என்ற உணர்வுடன் இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள். பக்தி உள்ளவர்கள், பயபக்தி உள்ளவர்கள், நிறையற்றம் உள்ளவர்கள். இவர்களுக்கு இந்த தொழுகை செயல்பட வேண்டும், செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் இருக்கும். சூரத்து நூறில் ஏற்பாட்டுகிறார், رجالٌ لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. சில ஆண்கள் ஆண்கள் நிறைய இருப்பார்கள், ஆனால் இவர்களை பிரத்யேகமாக விசேஷமாக மேற்கோள் குறிக்காட்டி அல்லாஹ் சொல்றார்கள், இவர்கள் ஆண்கள். யார்? لا تلهيهم تجارة ولا بيع உலக ஈடுபாடுகள் அவர்களை தடுத்து விட மாட்டாது, அவர்களுடைய சிந்தனைகளை மாற்றிவிட மாட்டாது, பராக்கில் ஆழ்த்தி விட மாட்டார்கள். யார் அவர்கள்? சதாவும் அல்லாவை நினைக்கும் சக்தி. இது அறிவுடன் சம்பந்தப்பட்டது மாத்திரமல்ல, அவருடைய உள்ளத்தில் நான் அல்லாஹ்வை சந்திக்கிறேன், அந்த நாள் பயங்கரமான நாளாக இருக்கும். பார்வைகள் எல்லாம் மேல் நோக்கி இருக்கும், உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கும், உறவுகள் கைவிட்டுவிடும், உலகத்துடைய எந்தொரு பதவியும் அந்தஸ்தும் செல்வாக்கும் செல்லுபடியாகாத நாள். யௌமலா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், குழந்தைகள் செல்வங்கள் பயனளிக்காத நாள். யாருடைய பரிந்துரைகளும் பயன் கொடுக்காதனால் அன்றைய நாளின் அகோரம் பயங்கரம், குழந்தையின் முடியை கூட நிறைக்க செய்துவிடும். அந்த நாளை பற்றி அல்லாஹ் சொல்கிறார், அது லேசான நாள் இல்லை. உள்ளத்தின் உணர்வுகள் அனைத்தும், உள்ளத்தின் உண்மையான நினைவைகள் அனைத்தும் வெளிச்சம் போடப்படக்கூடிய நாள். ரகசியங்கள் அம்பலப்படுத்தும் நாள். உள்ளத்தில் நான் மறைத்து வைத்திருந்த அத்தனையும் மக்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தி காட்டப்படக்கூடிய நாள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அபீ வ உம்மிஹி வ அபீ. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அகீஹி வ உம்மிஹி வ அபீ وصاحبته وبنيه. மனிதன் தன் உறவுகளை, சகோதரனை விட்டும், கணவன் மனைவியை விட்டும், மனைவி கணவனை விட்டும், தாய் தந்தையை விட்டும், தந்தை தாயை விட்டும், உறவுகள் உறவுகள் கண்டுவிடக் கூடாது என்று தெரிந்து சிதறி ஓடுந்தார். யௌமுன் அஸீர், குர்ஆன் சொல்லுகின்றது அது மிகவும் சிரமமான கடுமையான நாள். அந்த நாளை பற்றி அச்சம் அவர்களுடைய உள்ளத்தில் வரும். அந்த நாளில் அல்லாஹ் அவர்களை வரவேற்க வேண்டும், அல்லாஹ்வுடைய உபசாரத்துக்கு நாங்கள் தகுதியானவர்களாக ஆக வேண்டும் என்ற ஒரு வேட்கை, என்ற ஒரு நிலைப்பாடு, என்ற ஒரு உணர்வு. உலகத்தின் அத்தனை சொகுசுகள், அத்தனை லாபங்களை விட்டும் அவர்களுடைய கண்களை, திசைகளை திருப்பி அவர்களை ஈடுபடுத்திய அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவுடைய கடை தெருவில் செல்கிறார்கள். வியாபாரிகள் கைகளில் தராசியை தூக்கி இருக்கின்றார்கள். ஒரு கல், ஒரு தராசி தட்டில் கல்லை விட்டு படியை போட்டு மற்ற தராசி தட்டில் பொருட்களை போட்டு நிறுப்பதற்குரிய நேரம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற அசாமல் காதுகளை தட்டுகின்றது. அவர்கள் தராசியுடைய நாக்கை பார்க்க வேண்டியது மாத்திரம்தான், இல்லை இக்காமத்துக்கு நிறைய நேரம் இருக்கின்றது. இந்த உலகத்துடைய லாபம், உலகத்துடைய இந்த கொடுக்கல் வாங்கலை நிறைவு செய்யும் அளவுக்கு உள்ளத்தில் விசாரம் இருக்கவில்லை. அவர்கள் கையில் இருந்த தராசிகளை ஏதோ நடந்ததை போன்று கையில் விட்டுவிட்டு ஓட்டமாக ஓடுகிறார்கள் பள்ளியை நோக்கி. இந்த காட்சியை பார்த்திருந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு சொல்கிறார்கள், இவர்களை பற்றி தான் குர்ஆன் தியாகிக்கின்றது. உலக ஈடுபாடுகள் அல்லாஹ்வின் சிந்தனை தொழுகை சகாத்தை கொடுப்பதற்கு தடையாக அமையாத மிகச்சிறந்த ஆண்கள் கூட்டம் மனிதர்கள் என்றெல்லாம் சிலாகித்து சொன்ன இந்த மனிதர்கள் இவர்கள்தான், இதோ பாருங்கள் என்று அவர்களை காட்டினார்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யார் அவர்கள்? மறுமையை பற்றி பயந்தார்கள். கண்ணியமானவர்களே, மனிதனை இயக்கக்கூடியது மறுமையின் பயம், மறுமையை பற்றிய சிந்தனை. இன்னொரு உள்ளத்தில் அதை பற்றி உணர்வு இருக்கிறது. சதாவும் உலகம் உலகத்துடைய லாபம் லட்சத்துக்கு எத்தனை, ஆயிரத்துக்கு எத்தனை, கோடிக்கு எத்தனை, ஒரு ஏக்கர் எத்தனை நெல், பத்து ஏக்கருக்கு எவ்வளவு வரப்போகின்றது, இன்று பதவியுடைய விலை என்னது? சதாவும் பேச்சும் கேள்வியும், பேச்சும் கேள்வியும் சமூகத்தின் இதே கருப்பொருளில் இருந்ததால் உலகம் என்பது எங்களை அறியாமல் உள்ளத்தில் ஊறு கூடுகிறது. கண்ணியமானவர்களே, சிறு குழந்தையுடைய லட்சியம் உலகத்தை சரிப்படுத்த வேண்டும், வளர்ந்தவருடைய லட்சியம் குழந்தைகளுடைய வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டும், வாழ்ந்தவருடைய லட்சியம் நிம்மதியாக சந்தோஷமாக அமைப்பாக வாழ வேண்டும். சூரா யூனுஸை புரட்டி பாருங்கள். எங்களை சந்திக்க விரும்பாதவர்கள், எங்களை சந்திக்க விரும்பாதவர்கள், உலக வாழ்க்கையில் மனம் லயித்தவர்கள், உலக பாக்கியங்களில் மனம் நிறுத்திக் கொண்டவர்கள் இவர்களும், வல்லதீனஹும் அன் ஆயாதினா ஆபிலூன், எங்கள் வசனங்களை உணர்வற்ற மனிதர்களுடன், மறந்து போன உள்ளங்களுடன், விழிப்பற்ற உள்ளங்களுடன் காதுகளை எடுத்து அப்படியே விட்டுவிடக்கூடியவர்களும், மறதியில் வாழக்கூடியவர்களும், குர்ஆன் அவர்களுடைய வாழ்க்கையை இயக்கவில்லை, இறை வசனங்களுடைய வாழ்க்கை எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை, வாழ்க்கையின் போக்கை வாழ்க்கையின் ஓட்டத்தை குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டாலும் அதில் எந்த மாற்றமும் ஏற்படாத மரத்து அல்ல, மறித்து போன உள்ளங்கள், கனத்து போன உள்ளங்கள், இப்படிப்பட்டவர்கள் இவர்கள் அனைவருக்கும் உலாய்க்க மகுவாகும் ஜஹன்னம், முடிவு அவர்களுடைய நரகமாக இருக்கும். அல்லாஹ் இந்த அனைவரையும் பாதுகாப்பான. வாழ்க்கையின் லட்சியம் அல்லாஹ்தான், அல்லாஹ் கொடுத்த நியமத், அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்கள், அல்லாஹ் கொடுத்த வளங்களை, புனித ஷரியத்தை வாழ வைப்பதற்காக வேண்டி வாழக்கூடியவர்கள் தான். தெரியமானவர்கள் எல்லாம் அறியார்களே, மக்களினுடைய எல்லாம் சுனல் திருமதியில் வரக்கூடிய, ஜாமியா திருமதியில் வரக்கூடிய இவாய் தனது சகோதரியை திருமணம் முடித்து வைக்கிறார். ஒருத்தருக்கு சில நாட்களில் விவாகரத்து நடந்து வருகின்றது. மக்களின் எஸ்ஆர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகவும் வருத்தம். இத்தனை அழகான கௌரவமான குடும்பத்தில் நான் இருந்து என் சகோதரிக்கு விவாகரத்து கொடுத்து விட்டார். பலரும் சித்தா கொடுத்து விடுகின்றது, அதாவது முத்தலாக் கொடுத்து விடவில்லை, ஒன்று அல்லது இரண்டு தலாக்குகள் கொடுக்கிறார் நடந்திருக்கின்றது. பலரும் திருமணம் பேசி வருகிறார், ஆனால் அவர்களுடைய திருமணத்துக்கு அந்த பெண் ஏற்றுக்கொள்ளவில்லை, பதிலளிக்கவில்லை. இந்த வந்த ஆண்களில் ஒருத்தராக ஒரு விவாதத்தின் பிரகாரம் நேரடியாக வந்ததாகவும் வந்திருக்கின்றது, இன்னும் வேறு சில அறிவிப்புகளில் ஆரம்பியதாகவும் வருகின்றது. பழைய மற்றும் மைத்துனர் வருகிறார், ஏற்கனவே தலாக்கு கொடுத்தவர் அதே பெண்ணுக்கு மீண்டும் திருமணம் பேசி வருகிறார். அவருடைய உள்ளத்தில் வருகின்றது, முதல் மனைவியுடன் சேர்ந்து வாழ்வோம், அந்த பெண்ணுக்கும் ஒரு யோசனை வருகிறது, வாழ்க்கைய அவரோட வேண்டுமென்றால் வாழ்வோம், எல்லாத்துக்கும் தேவை. இப்ப அவர் வருகிறார், திருமணம் பேசி வருகிறார். மக்களுடைய எஸ்ஆர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனிதன், அதற்காக வேண்டி எங்கள் தரத்தில் பார்க்க கூடாது, உணர்வுகள் சில தாக்கங்கள் சொன்னார்கள். உடனே யாருக்கா வெட்டம் கெட்டவனு, அக்ரம்துக்க பிதஜ்வீஜிஹா அக்ரம்துக்க பிஹா வஅஹந்தனி பிதலாகிஹா. வெட்கம் கெட்டவனே, அவளை உனக்கு திருமணம் முடித்துக் கொடுத்து உன்னை நான் கௌரவப்படுத்தினேன், அவளை நீ விவாகரத்து செய்து என் முகத்தில் கரை பணிய செய்துவிட்டாயே, கரையை பூத்திவிட்டாயே. போ, உனக்கு ஒரு நாள் நான் திருமணம் முடித்து தர மாட்டேன். விரட்டி விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த உணர்வில் இருக்கக்கூடிய ஒரு மைத்துனவி, இவனை சாந்தப்படுத்துவது, இவனை அமைதிப்படுத்தி, இவனை சரிபடுத்தி எடுப்பதற்கு என்ன தேவை? கடைசியாக சொல்லிவிடுகிறேன், என்ன தேவை? இன்று எங்களுக்கு கவுன்சிலிங் தேவை. யார் யார் என்னவோ செய்ய தேவை. மாத கணக்குகள் அந்த தலைப்பையே பேச மாட்டோம். ஆனால் மக்களின் எஸ்ஆர் ரஹ்மத்துல்லாஹி இந்த வேகத்தை, இந்த உணர்ச்சியை, இந்த ஆத்திரத்தை அடக்குவதற்காக வேண்டி ஒரே ஒரு வசனம் சூராபத்தாரி வந்து உங்களில் யாராவது ஒரு பெண் விவாகரத்து பெற்று இத்தாவுடைய கடமையை நிறைவேற்றியதன் பின்பு பழைய கணவருடன் அவர்கள் சேர்ந்து வாழக்கூறதற்கு விருப்பம் தெரிவித்தால் அவர்களை நீங்கள் தடுத்து விடாதீர்கள், முரண்பாடாக நடந்து விடாதீர்கள். அவர்களை உங்கள் நிலைமைகளை அவதானித்து சேர்ந்து வாழ்வதற்கு தடையாக இருக்கிறார்கள். புத்திமதி உங்களில் யார் அல்லாஹ்வை நம்பி தன் உள்ளத்தில் அல்லாஹ்வுக்கு இஸ்லாமத்தை கொடுத்து மறுமை வாழ்க்கையை லட்சியப்படுத்தி வாழ்கிறாரோ இவர்களுக்கு அல்லாஹ்வின் மிக அழகிய ஒரு புத்திமதி. இது மிகச்சிறந்தது. இறைவன் நல்லது கிடையவே கிடையாது. கண்ணியமானவர்களே, இன்று இந்த உணர்வில், இந்த நிலைப்பாட்டில் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எங்கள் குடும்பத்தில் சோதிக்கப்பட்டு நான் பட்டிருந்தால் யாராவது ஒரு வசனத்தை ஓதும் பொழுது நீயுமனுடைய குர்ஆனும் நீயுமனுடைய மார்க்கமும் அதுல ஒரு பக்கத்துக்காகுங்க, அதெல்லாம் இப்ப பேசாதீங்க, இவனுக்கு எல்லாம் முடிச்சு கொடுக்கறதுக்கு நான் அவ்வளவுக்கு இருக்கவில்லை. உணர்வுகள் எங்களுக்கு மேலால், அது அவர்களுடைய உணர்வுகளுக்கு மேலால் அல்லா. மக்களி போய் எஸ்ஆர் ரஃபி அல்லாஹ் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என்னுடைய இறப்புடைய வார்த்தையை கேட்டு விட்டேன், இதோ நான் அதற்கு அடிபணிந்து விட்டேன், நான் வழிபட்டு விட்டேன். மைத்துனை அழைக்கிறார், திருமணம் முடித்து கொடுக்கிறார், அதை விட சொல்கிறார் என்னை மன்னித்து விடு, மீண்டும் விடு, நான் திருமணம் முடித்து உங்களுக்கு கண்ணியமாக அனுப்பி வைக்கிறேன். ஒரு இரண்டு வசனங்கள் குர்ஆனை புரட்டி பாருங்கள், நிறைய வசனங்கள். ஹதீஸ்களை வாசித்து பாருங்கள், நிறைய வசனங்கள். வரலாறுகளை புரட்டி பாருங்கள், வரலாறுகளும் இப்படிப்பட்ட நிறைய செய்திகள். மறுமையை லட்சியப்படுத்தி வாழும் சமூகம், அவருடைய வாழ்க்கையில் திருத்தம் உண்டாகும். யாருக்கு வாழ்க்கையில் மறுமை என்பது விருப்பம் கிடையாதோ அவருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் காணப்படுகிறது. கண்ணியமானவர்களே, எனவே மிக அழகிய ஊகம், நிறைய உலமாக்கள், நிறைய கல்விமான்கள், நிறைய துறை சார்ந்தவர்கள், நிறைய அல்லாஹ்வுடைய வளங்களை நாளாந்தம் அனுபவிக்கக்கூடியவர்கள். எங்களுடைய பொருளாதாரத்தில் 90% அல்லாஹ்வுடைய பூமியும் வானத்தின் மலையும் தான் இருக்கின்றது. கண்ணியமானவர்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு மற்றவர்களை விட, மற்றவர்களும் கடமைப்பட்டவர்கள் தான். அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது அல்லாஹ்வின் பிச்சை, அல்லாஹ்வின் அருள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடம் இருக்கும் வாழ்க்கையை மாற்றுவோம். ஒரு புது பக்கத்தை இன்று முதல் நாங்கள் திரட்டுவோம். கரை படிந்த கடந்த வாழ்க்கை அனைத்தை விட்டு வித்தியாசமான, மிக பொலிப்பான, மிக செழிப்பான, மிக அழகிய நாளின் ஒரு புது பக்கத்தை வாழ்க்கை என்று நாம் ஆரம்பிப்போம். உள்ளங்களை அல்லாஹின் பக்கம் திருப்புவோம். வாழ்க்கையை நடந்த பாவங்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்போம். 60 வருடம் பாவத்தில் கழித்த ஒரு மனிதன் 60 செகண்டுகள் தன் வாழ்க்கையை நினைத்து கண்களில் சற்று தண்ணீர் அப்படி ததும்புகின்றது. அல்லாஹின் அருள் அவனை நோக்கி வேகமாக வருகின்றது. இவன் தான் அல்லாஹ். அவன் எங்களுடன் வைராக்கியம் வைக்கக்கூடியவன் அல்ல.
என்னுடைய அடியான் என்னை பற்றி கேட்கும் பொழுது சொல்லுங்கள், நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன். என்னிடம் பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனைகளை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். மன்னிப்பை கேட்க சொல்லுங்கள். எங்களை படைத்த தயாரிக்க அல்லாஹ், சக்தி உள்ள அல்லாஹ், பெருமைக்குரிய அல்லாஹ் எங்களிடம் நாலாவதம் கேட்கிறார். நாங்கள் அல்லாஹை புறக்கணித்துக் கொண்டு முகம் திருப்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த குற்றத்தை அல்லாஹ் என்னிடத்திலிருந்தும் முழு உலக முஸ்லீமிலிருந்தும் மன்னிப்பானாக. எங்கள் அனைவருடைய உள்ளங்களையும் அவன் பக்கம் திருப்புவானாக. யா அல்லாஹ், கனத்தை எங்களுடைய உள்ளத்தின் நீ இறக்கத்தை போட்டிருக்கா அல்லாஹ், அதை நீ இலகுவாக்கிறியா அல்லாஹ், அதை நீ மென்மையாக்கிறியா அல்லாஹ். தௌபாவுக்கான சந்தர்ப்பத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருளியா அல்லாஹ். நீ கொடுத்த அத்தனை அனுப்பாக்கியங்களையும் உன்னுடைய துரோகத்துக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்தருளியா அல்லாஹ், நம்முடைய உள்ளங்களையும் பக்கம் திருப்பியருளியா அல்லாஹ். நாளாந்தம் பலரையும் கபலையை நாங்கள் பிரியாவிடை செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், உன்னிடம் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். ஒரு நாள் நாங்களும் வெள்ளை துணிகளில் சுத்தப்பட்டு உன்னிடம் சமர்ப்பிக்கப்படத்தான் போகிறோம் யா அல்லாஹ். அந்த நாளைக்கு முன்னால் எங்களை தூய்மைப்படுத்தருளியா அல்லாஹ், அந்த நாளைக்கு முன்னால் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருளியா அல்லாஹ், சிறந்த ஒரு மௌத்தாக ஆக்கிறியா அல்லாஹ். உன்னை சந்திக்கும் நாளை வாழ்க்கையின் திருநாளாகவும் பெருநாளாகவும் ஆக்கிறியா அல்லாஹ். குர்ஆனை ஷரியத்தை வாழ வைக்கும் உணர்வை எங்களுக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் எங்கள் சமூகத்துக்கும் நீ கொடுத்தருளியா அல்லாஹ். குர்ஆனை வாழ்வதை பார்த்து சந்திக்கும் ரசிக்கும் மிக உயர்ந்த சமூகமாக எங்களை ஆக்கியருளியா அல்லாஹ். உலகத்துக்கு ஒரு முன்மாதிரி சமூகமாக, முன்மாதிரி கிராமமாக இந்த கிராமங்களை மிதை தூள உள்ள கிராமங்களை ஆக்கியருளியா அல்லாஹ். இந்த தூள இருக்கும் உன்னை அறியாத சமூகத்திற்கு உன்னை அறிமுகப்படுத்தும் மிக பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தவர்கள் யா அல்லாஹ். உன்னை அறிமுகப்படுத்த வைத்தவர்கள் யா அல்லாஹ். புனித இஸ்லாத்தை வாழ வைத்தவர்கள் யா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.